நீங்க எத்தனை பேரு கேட்டகிசம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு ஒரு வினாவிடை போதகம் அப்படின்வாங்க தமிழ்ல. இந்த நம்முடைய மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நம்ம படிக்கிற சத்தியங்கள்லாம் ஒன்னு விசுவாச அறிக்கையாக இந்த மாதிரி அதிகாரமாக ஒரு சிஸ்டமேட்டிக் தியாலஜியாக ஒரு டாபிக்ல வேதத்துல எல்லாம் சொல்லுகிற விஷயங்களை தொகுத்து நமக்கு சாப்டர் பை சாப்டரா இந்த விசுவாச அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க. ஆனா இதையே நம்ம வந்து படிச்சு கொள்றதுக்கு, சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தெளிவாக படிச்சு கொள்றதுக்கு தான் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு முறை வந்து கேட்டகிசம். கேட்டகிசம்னா கேள்வி பதில் மூலமாக. ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்பாங்க, அது இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அது ஒரு டீச்சிங் மெத்தட். சின்ன பிள்ளைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவங்க வந்து இந்த விசுவாச அறிக்கையின் அடிப்படையில தான் ரெண்டு கேட்டகிசம், வெஸ்ட் மினிஸ்டர் ஷார்ட் கேட்டகிசம், வெஸ்ட் மினிஸ்டர் லார்ஜ் கேட்டகிசம் எழுதி இருக்கிறாங்க. அது ரெண்டுமே ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு அடிச்சாவே வந்துடும். அதுல வந்து இன்னும் சிம்பிளா ஒரு 3 வயசு 4 5 வயசு பிள்ளைகளுக்கும் சொல்லி தர மாதிரி யங் சில்ட்ரன்ஸ் கேட்டகிசம் இருக்கு. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே புரியாது. ஆனா ஒரு கேள்வி பதிலாக ஹூ இஸ் காட் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. Who created all things? ரெண்டு மூணு வார்த்தைகள்ல அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த அருமையான சத்தியங்களை வந்து அவங்க சின்ன வயசுலயே அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் யாரு, மனுஷன் யாரு, இயேசு என்ன செய்திருக்கிறாரு, ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்புல என்ன நடக்குதுன்னு சின்ன வயசுலயே அதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் அந்த சீர்திருத்த காலத்துல அவங்க வளர்த்திருக்கிறாங்க. நமக்கெல்லாம் அப்படி யூனோ அந்த மாதிரி தியாலஜி அக்யூரேட்டா அதெல்லாம் சொல்லி கொடுக்காதனால இதெல்லாம் நமக்கு கஷ்டமா இருக்கிறது. ஆகவே இதை நம்ம படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஒரு ட்ரெக்கிங் போற மாதிரி, ஒரு மலை ஏறுற மாதிரி தான் சில நேரத்துல நமக்கு இருக்கு. ஒரு இறையல் மலை ஏறுறதுன்ற மாதிரி தியாலஜிக்கல் ட்ரெக்கிங். இந்த விசுவாச அறிக்கையை கொண்டு 1689 எடுத்துக்கிட்டு நம்ம படிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். முதல் 8 சாப்டர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன்ஸ், கிறிஸ்தவ விசுவாசத்துல நம்ம நம்ப வேண்டிய காரியங்கள் என்ன. ஏன்னா நம்ம என்னத்தை நம்புறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்னத்தை நம்புறோமோ அதுக்கு பொருத்தமாகத்தான் நம்முடைய அனுபவங்கள் இருக்கும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய அனுபவங்கள் அந்த எதை நம்புகிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். அதனால நம்முடைய நம்பிக்கைகள் சரியாக இருக்கணும் என்பதற்காக அந்த முதல் 8 சாப்டர் துல்லியமாக நுட்பமாக வேதம் என்ன, கடவுள்னா யாரு, மனுஷனுடைய நிலைமை என்ன, அதையெல்லாம் நமக்கு தெளிவாக அதை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து யாரு, அவர் எப்பேற்பட்ட ரட்சிப்பை நம்மளுக்கு வாங்கினாரு, அதெல்லாம் 8 சாப்டர்ஸ் அதை தாண்டி நம்ம ஏறி இப்போ எதுக்கு 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது வந்து இயேசு வாங்கின அந்த ரட்சிப்பை அவர் எப்படி அனுபவபூர்வமாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் பலிக்க செய்கிறார். ஒரு ஒரு ஆர்டர் ஆஃப் சால்வேஷன், அந்த ரட்சிப்பின் படிமுறைகள், படிப்படியாக ரட்சிப்பு எப்படி நமக்கு அப்ளை ஆகுது, எப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னும் போது, முதலாவது கடவுள் அவர் சிலுவையில வாங்கின அந்த மீட்பை வந்து முதலாவது திப்ப உறுதியான அழைப்பு, எஃபெக்சுவல் காலிங். அந்த அழைப்புல கடவுள் காஸ்பல் மூலமா நமக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நமக்கு மறுஜென்மம் கொடுக்கிறாரு. அந்த அழைப்பை கேட்டு வருகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம். விசுவாசம்னா ரெண்டாவது நமக்கு நடக்கும்போது விசுவாசத்தின் ஊடாக நாம் நீதிமானாகிறோம் இல்லைங்களா. அதை நம்ம படிச்சுட்டு இப்போ 3வது பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம், சாப்டர் 12. இதுக்கு வந்து மகவேற்பு, இங்கிலீஷ்ல வந்து அடாப்ஷன். நமக்கு ஒரு சிம்பிள் பாஷையில தமிழ்ல, நம்ம பெங்களூர் தமிழ்ல சொல்லணும்னா தத்தெடுத்து கொள்ளுதல் இல்லைங்களா. தத்தெடுத்து கொள்றது இது ஒரு பெரிய அதிசயமான சத்தியம். ஒரு பக்கம் மிகப்பெரிய ஆசீர்வாதம், நம்மளால கற்பனை பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்க முடியும். பாவியா, குற்ற உள்ள பாவியாக கடவுள் என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, என்னை நீதிமானாக ஏற்றுக்கொண்டு பாக்குறதே பெரிய விஷயம். அதுதான் காஸ்பலுடைய சென்டர். அதுவே நமக்கு நம்புறதே கஷ்டமா இருக்கிற நேரத்தில் இவ்வளவு பெருசா ஆண்டவர் செஞ்சிருக்காரா, இதை விட என்ன பெருசு இருக்க முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனா இதை விட ஒரு பெருசு இருக்குது காஸ்பல் குட் நியூஸ்ல, இதை விட ஒரு சிறந்த ஒரு காரியம் இருக்கு. அதுதான் தத்தெடுத்துக்கொள்ளுதல், அடாப்ஷன். ஏன்னா நீதிமானாக்குதல் ஆசீர்வாதத்துல ஆண்டவர் வந்து ஒரு நீதிபதியாக ஒரு குற்றமான ஒரு அடிமையை ஒரு நிரபராதி, இயேசு கிறிஸ்துவுடைய பணியின் அடிப்படையில நிரபராதின்னு சொல்றது மாத்திரம் இல்ல, நீதிமானுன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அந்த தத்தெடுத்து கொள்ளுதல் ஆசீர்வாதத்துல அதே நீதிபதி யோசிச்சு பாருங்க, அந்த குற்றவாளிய வந்து தன் வீட்டுக்கு வர சொல்லிட்டு அந்த அடிமையா இருக்கிறவனை, அந்த பாவியை தன்னுடைய சொந்த நேசிக்கிற மகனா தத்தெடுத்துக்கொண்டா எப்படி இருக்கும்? முதலாவது இவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிற, ஆனா என்னுடைய பையனுடைய அடிப்படையில உன் பாவங்களா மன்னித்து உன்னை நீதிமானா பாக்குறோம், பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்ல, நீ வாப்பா என் வீட்டுக்குன்னு சொல்லி அவனை வந்து தத்தெடுத்துக்கொண்டு தன் குடும்பத்துல ஒருத்தரா சேர்த்துக்கிற ஆசீர்வாதம் தான் இந்த மகவேர். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க the crowning blessing of redemption, நீதியின் ஆசீர்வாதங்களிலேயே ஒரு கிரீடத்தின் ஆசீர்வாதம் அதுதான் இது. ஏன்னா மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் இப்ப உறுதியா அழைக்கிறது, ஏன் மறுஜன்மம் கொடுக்கிறாரு, ஏன் நம்மளை நீதிமான் ஆக்குறாரு, அது எல்லாமே இந்த ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து நம்மளை சேர்க்கிற ஒரு சாதனம் பாருங்களேன். ஏன் மறுஜன்மம், ஏன் நீதிமான் ஆக்குதல்லாம் நம்மள செஞ்சுட்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கடவுள்கிட்ட நாம மிகவும் அருகாமையில எவ்வளவு பெரிய பாவி, கடவுள்கிட்ட இருந்து சேரவே முடியாத நிலையில, சீர்கட்ட நிலையில, நரகத்துக்கு போய் வேத வேண்டிய நிலையில இருந்த நம்மளை மறுஜன்மம் கொடுத்து நீதிமான் ஆக்கி நம்மள அவருடைய அவர்கிட்ட மிகுந்த நெருக்கத்துல வந்து எந்த அளவுக்கு நெருக்கம்னா, அவர் மடியிலேயே வந்து அவர் செல்ல பிள்ளைகளாக நாம் உறவாடுவதற்கு, தேவனோடு மிகுந்த அருகாமையில் உறவுல வருவதற்காகத்தான் இந்த மகவேற்பின் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். ஜே ஐ பேக்கர் என்றவரு இயேசு கற்பித்த எல்லாத்தையும் ஒரு ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, முழு புதிய ஏற்பாடையும் ஒரே வரியில சொல்லணும்னா, the revelation of fatherhood of holy creator, பரிசுத்த படைத்த தேவனை, சிருஷ்டிகர்த்தாவை நம்முடைய தகப்பனாக வெளிப்படுத்துவதுதான் புதிய ஏற்பாடு. நீங்க வந்து அவர் சொல்றாரு, நீங்க வந்து கடவுள்கிட்ட ஒரு தகப்பனாக அந்த உறவை கொண்டாடிக்கிட்டு அந்த உறவுல நீங்க உறவாடலனா, அந்த சிந்தை உங்களுக்கிட்ட உங்களுடைய ஆராதனையிலயும் ஜபத்திலையும் கடவுள் எங்க அப்பா என் தகப்பன்றதுல அதை புரிஞ்சு நீங்க அந்த உறவுல நீங்க வளரலன்னா, கிறிஸ்தவ விசுவாசத்தையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்ற. ஏன்னா கடவுளுக்கு கிறிஸ்தவ பேர் வந்து பிதா, தகப்பன். இந்த யோவான் காஸ்பல், யோவான் வந்து அவருடைய நிருபத்தில் எழுதும் போது இதை யோசிச்சு 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 பார்க்கும் போது, அந்த அப்போஸ்தலன் ஒரு ஒரு களி ஆட்டத்துல, ஒரு களி கூறுதுல, ஒரு பரவசத்துல எப்படி எழுதுறாரு பாருங்க. ஒன்னு யோவான் 3:1 சொல்றாரு, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெருசு பாரியா இந்த பிதாவுடைய அன்பு பாருங்கள். அதை பார்த்து அதனுடைய உச்சத்தை பார்த்து அந்நாண்டு வாய் திறந்து நிக்கிற மாதிரி கடவுளுடைய அன்பின் உயரத்தை ஒரு பாட்டுல வரும், அகல ஆழ உயரமா இவ்வளவு அன்பு கூர்ந்தார். அகலம் ஆழம் உயரம், அகல ஆழ உயரமாய் இவ்வளவு அன்பு கூர்ந்தார். எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் சாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் அது அவ்வளவு பெரிய விஷயமா பார்த்திருக்கிறார். உங்களுக்கு அப்படி தெரியுதா? நமக்கு அந்த ஆச்சரியம் அந்த அதிசயம் நமக்கு ஏன் புரியுறது இல்லைன்னா, இந்த மகவேற்புன்ற அந்த ஸ்லாக்கியம் அந்த ஆசீர்வாதம் என்னன்னு ஆழமா படிச்சது இல்ல. பரிசுத்தாவியானவர் தான் இதை நம்ம படிக்கும் போது நம்ம மனதை பிரகாசிப்பிக்கணும். அவர் அதை உணர்த்தும் போது தான் யோவான் மாதிரி அவர் அது குதிக்கிறார், ஒரு பண்டிகை கொண்டாடுற மாதிரி கொண்டாடுற. நம்ம அதை உணரும் படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த பகுதி ஒரே ஒரு பேராகிராஃப் தான், ஆனா எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. ஒரு இந்த வாரம் ரெண்டு வாரத்துல அதை முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். இந்த வாரத்துல அதை ஒரு பார்க்கலாம். நம்ம இந்த முதல் பேராகிராஃப் 3 வரிகள், தன்னுடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிற அனைவரும் புத்திர சீகார கிருபையில் பங்கு கொள்ள உத்தரவாதம் அளிக்கிறார். நாலு காரியங்கள் இந்த நாலு வரியில பார்க்கிறோம். என்ன புத்திர சீகாரம் வருது, என்ன அப்படின்னு பார்க்கணும். அடாப்ஷன்னா என்ன, அதை செய்கிற அதுக்கு காரண கர்த்தர், அதுக்கு காரணம் என்னன்னு பார்ப்போம். அது யாருக்கு செய்கிறார்னு பார்ப்போம். அது எந்த அடிப்படையில் செய்கிறார்னு பார்ப்போம். அடாப்ஷன்னா என்ன, நான் சொன்ன மாதிரி அந்த கேட்டகிசம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு லைன்லயே அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துரும். அடாப்ஷன் ஷார்ட் ஆஃப் கேட்டகிசம் க்வெஸ்சன் 34 பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பிளா அடாப்ஷன் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் காட் ஃப்ரீ கிரேஸ், கடவுளுடைய இலவச கிருபையின் ஒரு செயல். அடாப்ஷன் அடாப்ஷன் வந்து தத்தெடுத்து கொள்ளுதல் வந்து ஒரு ஆக்ட், அது ஒரு ப்ராசஸ் கிடையாது. நீங்க வந்து பரிசுத்தம் ஆகிட்டே இந்த உலகத்துல இருந்துகிட்டு வருஷங்களுக்கு போக போக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் அப்புறம் கடவுளுடைய பிள்ளையா மாறுறது கிடையாது. அது ஒரு நிமிஷத்துல கடவுள் செய்கிற ஒரு செயல், இறுதியான செயல். நீதிமானாக்குதல் மாதிரி தான், நீதிமானாக்குதல் மெதுவா நடந்துட்டு போறது இல்ல. கடவுள் தன்னுடைய நியாய தீர்ப்பின் சபையில கிறிஸ்துவுடைய நீதியை நமக்கு சுமத்தி இவர்கள் நீதிமான்கள் ஒரே இறுதியா அறிவிச்சிடுற, அதே மாதிரி தான் கடவுள் வந்து அவர் நியாய தீர்ப்பு சபையில அவர் நீதி சபையில நம்மள நிரபராதி நீதிமான்கள் அறிவிக்கும் போது அதே கடவுள் என்ன பண்றாருன்னா இன்னொரு கோர்ட் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போய் பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி இவனை நான் என்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்து கொண்ட பிள்ளையாக மகனாக மகளாக அறிவிக்கிறேன், இவர்கள் என் பிள்ளைகள் ஆயிருக்கார்கள். அதுல நம்ம ஒன்னும் செய்யறது கிடையாது, இது கடவுளுடைய ஒரு காரியம் பாருங்க. அதான் பெரிய ஆச்சரியம், நம்ம விஷயம் கிடையாது, இது கடவுள் செஞ்சிருக்கிறார் எனக்குன்னு பார்த்து உணர்ந்து விசுவாசி ஆனந்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நமக்கெல்லாம் தெரியும், ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம், ஒரு பிள்ளைகளை அடாப்ட் பண்ணணும்னா அது எப்படின்னு இந்த காலத்திலயும் முறை இருக்கு. கவர்மெண்ட் எல்லாம் இப்ப ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதை சரியா பண்ண வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து கிரீக் ஓ ரோமன் கல்ச்சர், அந்த காலத்துல அது ஒரு லீகல் டிரான்சாக்சன். ஒருத்தர் அடாப்ட் பண்ணோம் குடும்பத்துலன்னா அவங்களுக்கும் சில ரூல்ஸ் இருந்துச்சு. ஒரு மனுஷன் வந்து அந்த காலத்துல நிறைய சொத்து இருக்குது, நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு, பேரு பதவி இருக்கானா, பிள்ளைங்க இல்ல அப்படின்னும் போது அந்த காலத்துல வந்து குழந்தைங்களை அடாப்ட் பண்ண மாட்டாங்களா. பொதுவாக ஒரு வாலிபனை யாராவது ஒரு பெரிய பணக்காரன் அடாப்ட் பண்ணிக்குவார். அந்த வாலிபனை தன்னுடைய சொத்துக்கெல்லாம் சுதந்திரவாளியாக, பெரிய சொத்துக்கு பதவிக்கு சுதந்திரவாளியாக அதை பார்க்கும் போது எப்படிப்பட்டவங்களை அடாப்ட் பண்ணுவாங்க. இப்ப கூட நம்ம போய் யாராவது பிள்ளைய அடாப்ட் பண்ணும் போது அது கை கால் சரியா இருக்குதா, கலரா இருக்குதா, அது அழகா இருக்குதா, புள்ள மூக்கு வாயெல்லாம் சரியா இருக்கா அந்த பார்த்துதான். அத்தனை பிள்ளைகள் இருக்கும் போது நமக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்துதான் செலக்ட் பண்ணும் இல்லைங்களா. அந்த அடாப்ஷன்லயும் இப்பதான் அப்படிதான். அந்த காலத்திலயும் ஒரு நல்ல கேரக்டரு, நல்ல திறமைசாலி, அவன் திறமை உள்ளவன பார்த்துதான் அடாப்ட் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்டதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அற்புதமான காரியம் என்னன்னா இந்த விஷயத்துல ஆண்டவர் நம்மளை எப்படி அடாப்ட் பண்ணாரு. நம்ம எவ்வளவு அழகா இருக்கிறோம், எவ்வளவு மூக்கு முழியமா இருக்கிறோம் அதை பார்த்தா இல்ல இல்ல தகுதியா இருக்கணும். இதுல தகுதி என்ற விஷயமே கிடையாது. கொஞ்சம் கூட விரும்பத்தகாத சீர்கெட்ட நரகத்துக்கு பாத்திரமான பாவிகளை அவர் தத்தெடுத்து கொண்டார். ஏன் தத்தெடுத்து கொண்டார்? அவருடைய கிருபை ஐஸ்வர்யம், அவருடைய கிருபையை மகிமைப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட தகுதி இல்லாத கொஞ்சம் கூட ஒம்பாத பாவிகளை அவர் தத்தெடுத்து கொண்டார். இந்த அடாப்ஷன்ல லீகலா மூணு காரியம் நடக்கும். இங்க ஒரு ஒன்னு, முதலாவது பழைய குடும்பத்துல இருக்கிற எல்லா உறவுகளும் அறுக்கப்படும். பழைய குடும்பம், பழைய உறவுகள் எல்லாமே இன்னுமே எதுவுமே உரிமை கொண்டாட முடியாது. அதனாலதான் இப்ப அடாப்ஷன்ல பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ண உடனே முதல் பெற்றோர்கிட்ட எல்லாம் சைன் பண்ணி வாங்கிக்குவாங்க. நீங்க கம்ப்ளீட்டா அக்ரி பண்றீங்க, இன்னுமே இந்த பிள்ளைக்கோ உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, எந்த உரிமையும் இல்ல, இந்த பிள்ளைகிட்ட நீங்க போக கூடாது. அதே மாதிரி 1 யோவான் 3 நம்முடைய பழைய குடும்பம் எது தெரியுமா, யோவான் சொல்றாரு, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாரு, பிசாசின் பிள்ளைகள் யாரு என்று நாம் அறிவோம் அப்படின்றார். இந்த உலகத்தையே ரெண்டு விதமா பிரிக்கிறார், ரெண்டு ஹைபிரிட் கிடையாது. நான் கொஞ்சம் கடவுளுடைய புள்ள கொண்டு அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்னு கடவுளுடைய புள்ள, நீ பிசாசின் புள்ள. பரிசேயர்ல பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்க பிசாசின் பிள்ளைகள். எபேசியர் 2 போட்டிருக்கு, நம்முடைய குடும்பம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக, பிசாசின் இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருந்தோம். பிசாசு நம்முடைய தகப்பனா இருந்தா, அவனுடைய விருப்பத்தின்படி எல்லாம் செய்கிறவர்களா நாம் இருந்தோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா என்ன ஆகுது, இந்த அடாப்ஷன் நடந்த உடனே இன்னமே அந்த தகப்பன் நம்முடைய தகப்பன் இல்ல, சாத்தான் நம்முடைய தகப்பன் இல்ல இன்னுமே. ஆனா அவன் தான் நம்முடைய தகப்பனா இருந்தா இயற்கையாகவே அந்த பழைய உறவெல்லாம் நமக்கு அறிந்து போது. நாம் சாத்தானுக்கோ பாவத்துக்கோ மாம்சத்தோ இன்னுமே நம்ம மேல உரிமையே கொண்டாட முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களா இருக்கிறீங்க. Your debt is sin. அந்த உறவெல்லாம் அறிந்து போச்சு முதலாவது. ரெண்டாவது, இந்த புது உறவில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அதை பத்தி நாம் பார்க்க போறோம். கடவுள் நம்முடைய பிதாவாக மாறி போறார், புது குடும்பம் நமக்கு கிடைச்சிருது. ரெண்டாவது, இந்த புது குடும்பத்துல நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட், நமக்குன்னு ஒரு சாக்கியங்கள் இருக்கிறது, நம்முடைய கடமைகளும் இருக்கிறது. ஆகவே அடாப்ஷன் என்னன்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. ரெண்டாவது அதுதான் அந்த அந்த பகுதி என்ன சொல்லுது, அவருடைய மகவேற்பில் கிருபையில பங்கேற்கும்படி நமக்கு சாத்தியத்தை கொடுக்கிற. இது ஏன் நம்முடைய தகுதியினாலயா, இல்ல இல்ல, ஆண்டவருடைய கிருபையினால நாம் பங்கேற்கப்பட்டோம் சரிங்களா. அது கிருபையினால ஏற்கப்பட்டது, நம்முடைய தகுதியோ ஏதோ இல்லை. இதை செய்கிறவர் யார், இது ஆத்தர், அதனோட மூலம் என்ன. இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது இதை செய்கிறவர் சாட்சாத்து தேவனாகிய பிதா. எந்த தேவன் நம்மளை அவருடைய நீதி சபையில அவருடைய குற்றவாளியா இருக்க வேண்டிய நம்மளை தன்னுடைய குமாரனின் நீதியை போத்தி நம்மள நீதிமானாக கருதி அறிவித்தாரோ அதே தேவன் ஒரு சிவில் கோர்ட், ஒரு ஃபேமிலி கோர்ட்டுக்கு தான் போய் அடாப்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு போய் எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ற மாதிரி நம்மளை தெரிந்து கொண்டார். எப்படி நீதிமான் ஆக்குதல் ஒரு லீகல் டேர்ம், ஒரு ஒரு சட்ட ரீதியான செயல், அதே மாதிரி அடாப்ஷன் கூட ஒரு சட்ட ரீதியான செயல் தான். வெளியில அந்நியனா இருக்கிற ஒருத்தனை எடுத்துக்கிட்டு இந்த சட்ட ரீதியான ஒரு செயலால என்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் அவனை கொண்டு வந்தது வருகிறேன். பிசாசின் பிள்ளைகளா இருந்த அவர்களை என்னுடைய பிள்ளைகளாக மாற்றி கொள்ளுகிறேன். ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் நமக்கு கிடைக்குது பாருங்க. அந்த லீகல் ஒரு சட்டபூர்வமான தகுதி நமக்கு கிடைக்குது. அந்த சட்டபூர்வமான தகுதியோடு அற்புதமான சாக்கியங்களும் நமக்கு ஏற்படுகிறது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா இது ஒரு தடவை கடவுள் செய்கிற, இறுதியா நிச்சயமா கடவுள் செய்கிற ஒரு செயல். யோவான் 1:12 சொன்ன மாதிரி, எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரர் ஆகும்படி அவர்களுக்கு தகுதியை தந்திருக்கிறார், உரிமையை தந்திருக்கிறார். அது ஒரு ஸ்டேட்டஸ், அது ஒரு தகுதி, அது ஒரு உரிமை, சட்டபூர்வமான உரிமை. இதுக்கு மூலம் என்ன, எதனால, எதன் அடி, எது கடவுளுக்கு செய்ய வச்ச, உள்ளுக்குள்ள அவருடைய எந்த குணம் இதை செய்ய வச்சுச்சு. அந்த விசுவாச அறிக்கை, அந்த கேட்டகிசம் சொல்லுது, இட் வாஸ் அன் ஆக்ட் ஆஃப் காட்ஸ் ஃப்ரீ கிரேஸ், கடவுளுடைய இலவச கிருபை. இதுல பழைய விசுவாச அறிக்கையில பாத்தீங்கன்னா ஓச் சேஸ்டுன்னு ஒரு வார்த்தை வருது. அது பொதுவான வார்த்தை இல்ல, அது என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம்னா, இந்த தகுதியை, இந்த சட்ட ஸ்டேட்டஸ், லீகல் ஸ்டேட்டஸ ஒருவனும் தன் சொந்த தகுதியினால் வாங்க முடியாது. இப்போ ரோமன் சிட்டிசன்ஷிப் எல்லாம் பணம் கொடுத்தெல்லாம் வாங்கிட முடியும் இல்லைங்களா, இதை வாங்க முடியாது. இது வந்து கடவுளா ஒருத்தனுக்கு அனுகிரகம் செய்து கொடுத்தாத்தான், இலவசமா இறக்கத்தோடு அவர் கொடுத்தாத்தான். இது நம்மால ஆனது இல்ல, இட்ஸ் அ ஆக்ட் ஆஃப் காட்ஸ் ஃப்ரீ கிரேஸ். ஏன் கடவுள் மன்னிக்கிறாரு, மன்னிச்சேன் உன்னை நீதிமான் ஆக்குனா பொழைச்சி போன் இல்ல, உன்னை நான் தத்தெடுத்துக்கவும் செய்வேன். ஆண்டவரே ஏன் இது, அந்த மெசிபோஸ் சொல்ற மாதிரி, இது செஞ்சதே பெரிய காரியம், இன்னும் இதெல்லாம் ஏன் செய்யறீங்கன்னா, இது நீ எவ்வளவு தகுதியோ உனக்கு தகுதி கேற்றபடி செய்யற ஒரு காரியம் இல்லப்பா, நான் எவ்வளவு கிருபை உள்ளவர்னு காட்டுது, என்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மீட்பு இது. அதனால உனக்கு எவ்வளவு நீ உணர முடியுமோ இதுவே போதும்னு உனக்கு இருக்கலாம், அது அவ்வளவு கொடுக்கறது இல்ல, நீ எவ்வளோ இது என் கிருபையின் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துகிற காரியம். இது வந்து நம்முடைய தகுதி, நம்முடைய நிலைமையை மிஞ்சி கடவுள் செய்கிற ஒரு ஈவு. யாருக்கு செய்கிறார், அந்த பேராகிராஃப் என்ன சொல்லுது, இவர்களை எல்லாம் அவர் நீதிமான் ஆக்கினாரோ, நீதிமான் ஆக்கின எல்லோரையும். பாருங்க, நம்ம யோசிச்சு பாக்கலாம், எப்படிங்க பாவிகளை போய் எப்படி அவர் நீ பிள்ளையா தத்தெடுத்து கொள்ள முடியும்? பாவிகளை போய் அவர் எப்படி பிள்ளைகளாக தத்தெடுத்து கொள்ள முடியும்? அவருடைய பாவம் தான் தேவ நியாய தீர்ப்பு இது கூப்பிடுதே, நியாய தீர்ப்பு வரணுமே போது. அதனாலதான் நீதிமான் ஆக்குதல் தான் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு சாதனம் தத்தெடுத்து கொள்வதற்கு. அதனால பார்க்க முடியுதுங்களா, ஒரு உடைக்க முடியாத ஒரு மீட்பின் சங்கிலி. எவரை அவர் முன்குறித்தாரோ, அவர்களை நித்தியத்தில் தெரிந்து கொண்டாரோ, அவர்களை அழைத்தார். எவரை அவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்குறாரு. எவரை அவர் நீதிமான் ஆக்குனாரோ, அவர்களுக்கு முன்பதாக பரிபூர்ணம் ஆக்குனாரோ, அவர்களை தான் தத்தெடுத்து கொள்ளுகிறார். பாருங்க, இந்த சாப்டர் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணிட்டே வருது. என்ன எபேசியர் 1:4 இப்படி சொல்லுது, அந்த கனெக்ஷனை நமக்கு காட்டுது. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிபூர்ணம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொள்ள கொண்டபடியே பிரியமானவருக்குள்ளே நாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பாருங்க, இதுதான் அவருடைய கிருபையின் மகிமை எவ்வளவு பெருசுன்னு ஊரெல்லாம் நித்தியமெல்லாம் பார்த்த ஒரு புகழ. அதுக்காக அவர் என்ன செஞ்சாரா, இந்த செயலால தான் பார்த்து புகழப்போதான், வரப்போற நித்தியமெல்லாம் இவர் எவ்வளவு கிருபை உள்ளவர்னு புகழப்போதான். எதனால, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அடாப்ஷன், கடவுளுடைய கிருபையின் உச்ச கட்டத்தை வெளிப்படுத்த போதா. ஏன், இப்பேற்பட்ட பாவிகளை மீட்டு நீதிமானாக்கி அவரை தெரிந்து கொண்டு அவருடைய மடியில வந்து பிள்ளைகளா இருக்கும்படி செஞ்சிருக்கிறாரே, இவர் எவ்வளவு பெரிய கிருபை உள்ள கடவுள்னு வெளிப்படுத்தும்படிக்கு இதை செய்திருக்கிறார். ஓகே, கடவுளுக்கு அவ்வளவு கிருபை இருக்குது, ஓகே, ஆனா அவருடைய நீதிக்கு என்ன ஆகுறது, எந்த அடிப்படையில இதை செய்கிறார்? அந்த விசுவாச அறிக்கை தொடர்ந்து என்ன சொன்னது, எல்லா மீட்பின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து நாம் சேர்வதற்கு ஒரே அடிப்படை, த கிரவுண்ட் அண்ட் த பேசிஸ், எதனால, இயேசு கிறிஸ்துவினால். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் தான் நம்மளை சேர்ந்து கொண்டார். ஏன்னா கடவுளுக்கு புள்ளன்னு ஒரே புள்ள தான் இல்லைங்களா. அதனாலதான் வேதம் திருப்பி திருப்பி ஒரே பேரான குமார், அவர் ஒருத்தருக்கு தான் கடவுளை அப்பான்னு கூப்பிடுற உரிமை இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, பழையற்பான்ல எல்லாம் இயேசுவ அப்பான்னு கூப்பிட்டாருன்னு சொல்லித்தான் கல்லெறிய போனாங்க யூதர்ல. அது பெரிய உயர்ந்த சிலாக்கியம். நமக்கு தான் புதிய ஏற்பாடுல அது ஒரு சீப்பா ஆக்கிட்டாங்க. ஆனா இந்த ரட்சிப்புல நடக்கிற அற்புதத்தை பாருங்க. பாவிகளா இருக்கிற நாம் இயேசுவை நம்ம நம்பும் போது மிகுந்த அற்புத விதமாக இயேசுவோடு ஆவிக்குரிய விதத்துல அந்த விசுவாசத்துல நம்மளை இணைச்சிடுற. விசுவாசிக்கும் கிறிஸ்துக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு ஏற்படுது. அது அற்புதமான சத்தியம். அது நாம் இயேசுவோடு இணைக்கப்படுறோம். ஒரு எப்படி ஒரு கொடியில ஒரு செடியை போய் கிராஃப்டிங் பண்ணும் போது அது டக்குன்னு அதுக்குள்ளேயே இணைஞ்ச மாதிரி வந்துருதோ, அந்த மாதிரி நம்மளை இணைச்சிட்டாரு. இயேசுன தலையாக நம்ம சரீரமாக, அதனாலதான் சபை வந்து இயேசுடைய சரீரம்னு சொல்லப்படுது. அவருக்குள்ள இருந்து அவரோடு பிரிக்க முடியாத இணைக்கப்படுறதுனால, நம்முடைய அடையாளம் இயேசுவோடு ஒன்றானதுனால, அதன் அந்த இணைப்புனால தான், அந்த யூனியன்னால தான், யோசிச்சு பாருங்க, எப்படி இயேசுடைய நீதியை நம்ம மேல போட முடியும்? நம்ம செஞ்ச பாவத்தை எடுத்துட்டு இயேசு மேல போட்டு அவருக்கு தண்டனை கொடுத்து கொடுக்க முடியும்? இந்த யூனியன்னால தான் வருங்க. இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது அவரோடு இணைக்கப்பட்டு அவரோடு ஒன்றாகிறதுனால, இப்ப என்ன ஆயிட்டும், இயேசுவோடு பிரியாதவர்களான உயரத்துக்கு நம்ம இணைக்கப்பட்டதுனால, இயேசு எப்படி பிதாவை அப்பான்னு கூப்பிடுறாரோ, அவர் பிரத்யேகமான உறவு அவருக்கு இருக்கு. அந்த திருத்துவத்துல நம்ம ஒன்னும் ஆயிட முடியாது. ஆனா ஒரு குடும்ப உறவுல இயேசு பிதாக்கு மகனா இருக்கும் போது, அவரோடு பிரிக்க முடியாத இணைக்கப்பட்ட அடையாளம் காட்டப்பட்ட நமக்கும் ஒரு சாத்தியம் கிடைச்சு, நம்மளும் போய் அவர்கிட்ட அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம். இல்லைன்னா அது தேவ தூஷணம். அவர் அப்பான்னு கூப்பிட்டாவே கல்லெறிஞ்சு நம்மளை கொல்லணும். ஆனா இயேசுவோடு இணைக்கப்பட்ட உயர்ந்த சாத்தியம் விசுவாசத்தினால, ரட்சிப்புனால நமக்கு கிடைச்சதுனால, கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிற சாட்சியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது, இது நம்முடைய சகதியினால இல்ல. ஓகே, அதை சொல்லிவிட்டு இது யார், இதுக்கு காரணக்கர்த்தர் யாரு, இது யாருக்கு கொடுக்கிறது, மகவேற்புனா என்ன, எந்த அடிப்படையில இது கொடுக்கப்படுதுன்னு முதல் மூணு வரியில சொல்லிவிட்டு இந்த அடாப்ஷன்னால நமக்கு கிடைக்கிற அஞ்சு அற்புதமான ஆசீர்வாதங்கள் இந்த பேரை நமக்கு சொல்லுது. அற்புதமான ஆசீர்வாதம் நினைச்சு நினைச்சு பார்த்து, ஒரு வாட்டி இந்த கொரோனா டைம்ல எல்லாரும் பயந்துகிட்டு ஏதோ அவங்க சாகுறாங்க இவங்க சாகுறாங்க இந்த சபையெல்லாம் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க, அந்த டைம்ல இந்த ஆசீர்வாதங்கள் கடவுளுடைய பிள்ளைகளா ஆகுற நமக்கு ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கு பாருங்கன்னு தான் நான் ஒரு பெரிய சீரியஸ் பிரசங்கம் பண்ணேன். நான் அதை தொடர்ந்து நம்ம பண்ண மாட்டேன், ரொம்ப நாள் ஆயிரும். ஆகவே இந்த ஒரு ஒரே ஒரு முதல் பாயிண்ட் ஒட்டி பார்த்துட்டு அடுத்த வாரம் மீதி எல்லாம் பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவது கடவுளுடைய இன்கார்பரேஷன் இன் டு காட் ஃபேமிலி. நம்ம வந்து கடவுளுடைய குடும்பத்துல ஒருத்தராக எண்ணிக்கையாக இணைக்கப்படுறோம். பாருங்களா, அது மூணு வரியில அது சொல்லப்படுது. நாம் அவருடைய குடும்பத்தில் ஒருத்தராக எண்ணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா சுதந்திரங்களும் சாட்சியங்களும் நாம் அனுபவிக்கிறோம். அவருடைய நாமம் நமக்கு சூட்டப்படுகிறது. இது மூணு என்ன சொல்லுது, அவருடைய குடும்பத்துல நம்ம ஒன்னாயிரம். கடவுள் நம்மளை படைச்சதுனால, அவர் மேல நம்ம எல்லாத்துக்கும் சார்ந்திருப்பதுனால, ஒரு விதத்துல சொல்லலாம் அவர் எல்லாருக்கும் படைப்பின் விதத்துல அவரு தகப்பன் தான் இல்லைங்களா. ஆனா அது பொதுவான விதம், அதை விட மிக மிக உயர்வான ஒரு சாட்சியம் தான் இந்த கடவுளுடைய பிள்ளைகளாக தத்தெடுத்து கொள்ளப்படுறது. அவர் நம்மளை படைச்சிருந்தாலும் நம்ம பாவத்துல விழுந்து சீர்கெட்டு போய் பிசாசின் பிள்ளைகளா மாறிட்டோம். ஆனா இப்போ அந்த குடும்பத்திலிருந்தெல்லாம் பிரிச்சு எடுத்து இயற்கையா நாம் பிறந்த குடும்பத்திலிருந்து எடுத்து உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய அவருடைய பிள்ளைகளாக அழைக்கும்படிக்கு. அதுல என்ன இருக்கு, முதலாவது அவருடைய நம் குடும்பத்தின் நம்பர்ல நம்மளும், என் குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரியும் நாலு பேர் என் குடும்பத்துல, என் ஒய்ஃப், என் மக, நான், அவ்வளவுதான் நம்பர். அதுக்கு பொறுத்து தானே சாப்பாடு எல்லாம் செய்வோம் இல்லைங்களா. குடும்ப நம்பர் நமக்கு தெரியாம இருக்குமா, அது ரொம்ப அது ரொம்ப நமக்கு மறக்கவே முடியாது இல்லைங்களா. அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் திட்டம் பண்ணுவோம். என் குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தா இந்த நாலு பேருக்கும் ஏதாவது பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த அந்த மாதிரி கடவுளுடைய அந்யோன்ய குடும்ப நம்பர்ல நம்மளும் ஒருத்தர் ஆயிட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒரு டெஃபினட் நம்பர் தான் இருக்கு, அதுக்கு சேர்க்கவும் முடியாது குறைக்கவும் முடியாது. அந்த நம்பர்ல நம்மளும் ஒரு நம்பர், அதுல குடும்பத்தின் அங்கத்தினர் நம்ம. அது மாத்திரம் இல்ல, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சாட்சியங்களும் சுதந்திரங்களும் நமக்கு உண்டு. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நம்ம சொல்லிட்டே போலாங்க. முதலாவது ஒரு பெரிய சாட்சி என்ன தெரியுமா, இது இர்ரிவர்சிபிள் லீகல் ஸ்டேட்டஸ், மாற்ற முடியாத சட்டப்பூர்வமான தகுதி. அந்த யோவான் 1:12 அவர் சொன்ன மாதிரி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேர் நம்பர், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். இந்த மகவேற்பு கடவுளுடைய ஒரு ஆபரேஷன்னால, கடவுளால் தேவனால் பிறந்தவர்கள். அதனால நமக்கு ஒரு லீகல் சட்டப்பூர்வமான ஒரு தகுதி, ஒரு இர்ரிவர்சிபிள் மாற்ற முடியாத தகுதி. குடும்பத்துல ஒருத்தர் அடாப்ட் ஆயிட்டோம்னா யோசிச்சு பாருங்க, நான் ஒருவேளை ஒரு கெட்ட மகனா இருக்கலாம், ஆனா எங்க அப்பாவுடைய புள்ளதான் இல்லைங்களா, கடவுளுடைய புள்ளதான், அவர் கெட்ட பையனா இருக்கலாம், ஆனா நான் காட்ஸ் சைல்ட். அது மாறப்போறது இல்லையே, தகுதி மாறப்போறதே இல்லை. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு பெரிய சாட்சியம், அற்புத விதமான ஆழமான விதத்துல, நான் இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்முடைய மூத்த சகோதரனாக சாட்சாத் தேவ குமார், அவர் நம்மளுடைய நம்மளை சகோதரர்கள் என்று சொல்லுவதற்கு அவர் வெக்கப்படுறது இல்லையா. சுவிசேஷத்துல எவ்வளவு அருமையா அவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் வந்து அப்பா அம்மா அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க, உங்க சகோதரங்க வந்திருக்காங்கன்னா இயேசு என்ன சொன்னாரு, அவங்க இல்ல சகோதரர்கள், யாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்படுகிறவங்க தான் என்னுடைய சகோதரர்கள். அவருடைய சகோதரர்கள்ன்ற சாக்கியம். அவர் உயிர் தள்ளும் போது இந்த அற்புதமான ஒரு காரியத்தை தான் யோவான் 20:17 அந்த மரியாக்கு மகதலீனா மரியாக்கு பார்த்து என்னைகிட்டே ஒட்டிக்கிட்டு இருக்காத, போய் என்னுடைய சீசர்களுக்கு சொல்லு. சீசர்கள் சொல்லல, யோவான் 20:17 நீ போய் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லு. என்ன சொல்லணும்? நான் என் தகப்பனிடத்திலையும், அதோட நிறுத்தல, உங்கள் தகப்பனிடத்திலையும் ஏறி போகிறேன். நான் விசேஷமா அவருடைய உறவு திருத்துவத்தில் 2வது நபர், ஆனா அந்த குடும்ப உறவுல அவர் நம்முடைய அப்பாவாக மாறிட்டார் அப்படின்னு அங்கேயும் அவர் சொல்றார். அதெல்லாம் 3வதாக அதுல என்ன சொல்லுது, பெரிய சாக்கியங்கள் மாத்திரம் இல்ல, அவருடைய நாமம் நமக்கு சூட்டப்படுது பாருங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துல இருக்கும் போது, இப்ப எனக்கு முரளி அமரேசன், நிறைய பேருக்கு அமரேசன் பேர் தெரியாது, அது எங்க அப்பா பேர் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்பா பேரை நம்ம கூட வச்சுக்கிறோம், நம்ம இனிஷியல் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு சாக்கியம், கடவுளுடைய பேர் என்னோடு சேர்க்கப்படுது. ரெவலேஷன் 14:1 போட்டிருக்கு, அவர் அவருடைய பேரை நம்ம நெத்தியில எழுதுறார். இது என் பிள்ளைங்க, அந்த மாதிரி ஒரு சாக்கியம். ஓகே, இது நேரம் ஆயிடுச்சு, இதோட நம்ம முடிக்கல. இது ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், அவர் குடும்பத்துல நம்ம சேர்க்கப்பட்டு, அந்த குடும்பத்துல ஒரு நம்பராக எண்ணப்பட்டு, அவருடைய நாமம் நமக்கு சூட்டப்பட்டு, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சாக்கியங்களும், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்த வாரம். நமக்கு இன்னைக்கு முகவரியா பார்க்கிறோம், எல்லா சாக்கியங்களும் எல்லா சுதந்திரமும் நமக்கு கிடைக்கிறது. என்ன ஒரு ஆசீர்வாதம். நீங்க ஒரு விசுவாசியா இருந்தா என்னங்க வித்தியாசம், இதை படிச்சுக்கிட்டதுனால என்ன வித்தியாசம், இதை தாண்டி நீங்க உள்வாங்கி விசுவாசத்தோடு இதை நம்பி இந்த வெளிச்சத்துல நீங்க வாழ பாத்தீங்கன்னா எல்லா வித்தியாசம் வாழ்க்கையில ஏற்படும். வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்ன சமாதானம், என்ன சந்தோஷம். கடவுளுடைய செல்ல பிள்ளை இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு காலையில கண்ணாடியில பார்க்கும் போது என்ன பார்த்தா, ஒன்னும் பெருசா இல்லை இல்லைங்களா, ரொம்ப அழகாவும் இல்லை, உள்ளுக்குள்ள பார்த்தா இன்னும் எவ்வளவோ பாவம், எவ்வளவோ குறை, எவ்வளவோ சீர்கேடு இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கும் போது எவ்வளவு சோர்வுகள் தான் இருக்கு, எவ்வளோ வியாதிகள் தான் இருக்கு. ஆனா என்னத்தான் நான் இருந்தாலும், என்னத்தான் சீர்கேடு இருந்தாலும், கிறிஸ்து எனக்கு ஒரு காரியத்தை செய்ததுனால், பிதா கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவை நான் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால், என்னை நீதிமான் ஆக்கி, நீதிமான் ஆக்குனது மாத்திரம் என்னுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போற எல்லா பாவங்களையும் இயேசுடைய மரணத்துல அவர் விழுங்கி இல்லாம ஆக்கினது மாத்திரம் இல்ல, என்ன ஒருபோதும் குற்றப்படுத்துறது மாத்திரம் இல்ல, நீதிமானா பார்க்கிறார் என்ன, கடவுள் அப்படிதான் பார்க்கிறார், நான் எப்படி பார்க்கிறேன்றது இல்ல, என்ன ஒருபோதும் அவர் கைவிடாத அவருடைய பிள்ளையாக பார்க்கிறார், செல்ல தத்தெடுத்து கொண்ட பிள்ளையாகத்தான் என்ன பார்க்கிறார், அப்படிதான் கடவுள் பார்க்கிறாரு. யோசிச்சு பாருங்கள, இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு அம்பானினால, பெரிய பணக்காரனால, ஜெஃப் பெசோஸ் அமேசான்ல அவர் பெரிய பணக்காரர், அலன் மஸ்க் இல்லைங்களா, அவங்க மாதிரி நம்ம தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மள எப்படி பார்ப்போம் நெக்ஸ்ட் டே கண்ணாடியில இல்லைங்களா, அவ்வளவு வித்தியாசமா பார்ப்போம். நான் கடவுளால் தத்து எடுத்துக்கொண்ட பல புள்ள, கடவுளால் தத்து எடுத்துக் கொள்ளப்பட்ட மக, அந்த டிரான்சாக்சன் முடிஞ்ச ஒரு காரியம், கடவுளுடைய ஃபேமிலி கோர்ட் பரலோகத்துல அந்த டிரான்சாக்சன் முடிஞ்சு, இது என் புள்ளன்னு கடவுள் எல்லாருக்கும் அறிவிச்சுட்டார். அத விசுவாசத்துல உள்வாங்கி அனுபவிக்கிறதுல சாங்க சந்தோஷம் இருக்கு. ஒருவேளை உலகத்துல உங்களை யாரும் மதிக்காம இருக்கலாம், உங்களை யாரும் பார்த்தா இத போய் தத்து எடுத்துக்கொள்றதா, உலகத்துல உங்களை கைவிடுறவங்களா இருப்பாங்க. கடவுள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு பாருங்க, இயேசுவை நீங்க நம்புறத, அது ஒரு காலம் மாற்ற முடியாத இர்ரிவர்சிபிள் ஸ்டேட்டஸ். நான் கடவுளோட புள்ள, அது மாற போறதே இல்லையே. இன்னைக்கு பணம் வரலாம், எந்த பணம் இல்லாம இருக்கலாம், உலகம் என்ன மதிக்கலாம் மதிக்காம இருக்கலாம், ஏன்னா ஏன் நிலைமை கடவுளுக்கு முன்பதாக மாற போறதே இல்லையே இல்லைங்களா. இட் இஸ் வெல் வித் மை சோல் என்று வரும். இந்த உலகத்துல எது மாறினாலும், எது மாற இருந்தாலும், இல்லாம போனாலும், நான் கடவுளுடைய புள்ளன்ற ஸ்தானம் மாற போறது இல்லையா. ஒவ்வொரு நாளும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மனால ஆனது கிடையாது, அதான் பெரிய ஆச்சரியம். நம்ம தகுதினால அல்ல, அது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பலியின் மூலமாக, அவரை நான் விசுவாசிக்கிறதுனால, ஒரு லீகலா இர்ரிவர்சபிளா கடவுளுடைய புள்ளன்ற ஸ்தானம் எனக்கு இருக்கு. அது திருப்பி திருப்பி நமக்கு சொல்லிக்கும் போது என்ன ஆனந்தம் தெரியுங்களா. ஐயோ நான் இப்படி இருக்கிறேங்களே பாஸ்டர், நான் சரி இல்லைங்களா பாஸ்டர், அதெல்லாம் ஒன்னு பத்து தத்து எடுக்கும் போது கடவுளுக்கு தெரியாதா, சில பிள்ளைங்களை தத்து எடுத்துக்கிட்டு நம்ம பெற்றுக்கிட்ட உடனே யோசிக்கிறோம், இது இப்படி இருக்கும் தான் நம்ம பிள்ளையே இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல தத்து எடுத்துக்கும் போது யோசிச்சிருக்கலாம். சில பெற்றோர்கள் யோசிப்பாங்க, இது தெரிஞ்சிருந்தா இவங்க தத்தை எடுத்திருக்க மாட்டுமே. ஆனா கடவுளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம எவ்வளவு பெரிய தலைவலி கொடுப்போம் அவருக்கு, அவருடைய இறையாண்மை கிருபை பார்த்திருக்கு இல்லைங்களா, எவ்வளவு தோல்வி அடைமையோ எப்படி இருப்போம், நம்ம முழு வாழ்க்கை நம்முடைய முட்டாள்தனம் நம்முடைய அடவம் நம்முடைய செஞ்சிருக்கிற பாவம் எல்லாத்தையும் பார்த்தோம். இதை நான் தத்தெடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை மாத்தி இதை பரிசுத்தப்படுத்தி இதை பரலோகத்துக்கு கொண்டு போற வரைக்கும் எல்லா காரியத்தையும் செய்கிறேன், இது என்னுடைய புள்ளன்னு எல்லாத்துக்கும் கமிட் பண்ணி நித்தியத்துல இதை கொண்டு வர வரைக்கும் இந்த பிள்ளைய என்னுடைய குமாரனின் சாயலா இயேசு மாதிரி மாத்திர வரைக்கும் இவனை உட போறது இல்லையே அறிஞ்சு நம்மள தத்தெடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய நியூஸ் இல்ல, நீ ஒரு கிறிஸ்டியனா இருந்தா இதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும். வச்சு பாருங்க, நான் தேவனால் தத்தெடுத்து கொல்லப்பட்டேன். இது ஜப வாழ்க்கைய நமக்கு எவ்வளவு மாத்தணும். நீங்க எப்படி ஜபத்துக்கு போறீங்க? இயேசு கிறிஸ்து அதனாலதான் நம்மள போகும்போது எப்படிங்க ஆண்டவரே ஜபம் பண்ணோம்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமா, அந்த பாவத்தை அறிக்கையிடணும், நாங்கள் எங்க பாவங்களை மன்னியோன்னு. ஆனா அந்த பாவத்தையும் பிதாகிட்ட அறிக்கையிடும். பாவம் செஞ்சதை குறித்து குற்றம் தான் படுறேன், ஆனா எங்க பிதா நீ அந்த ஸ்டேட்டஸ் நான் மாறப்போறது இல்லையே. நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, எனக்கு பிதா இருக்கிறார், அதை மன்னிச்சு என்னை பரிசுத்தப்படுத்துகிற, சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுகிற பிதா இருக்கிறார். ஓகே, ஆண்டவரை விசுவாசிக்காதவங்க நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுடைய பழைய குடும்பம் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, கடவுளுடைய பிள்ளைகள் இயேசுவை நீங்க விசுவாசிச்சு நீங்க மறுஜன்ம அடைஞ்சு நீதிமான் ஆக்கப்படாத இருந்தா வேதம் சொல்லுது நீங்க பிசாசின் பிள்ளைகளா தான் இருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பொறாமையை உண்டாக்கட்டும் இல்லைங்களா. ஏன்னா இந்த பிசாசு வந்து அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, கடவுளுடைய பிள்ளைகளா நீங்க ஆகக்கூடாது சுவிசேஷத்தை கேட்டு வராம உங்களை நரகத்துக்கு தான் கொண்டு போகணும், அந்த அழுகையும் பற்கடிப்போ உங்களை வைக்கணும். ஆனா இந்த ஆசீர்வாதம் பாருங்க, இதை விட உயர்ந்த ஆசீர்வாதம் என்ன இருக்க முடியும், எதுவுமே மாறாது, நிரந்தரம்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி வாழ்க்கையில எது நடந்தாலும் போனாலும் வந்தாலும் இயேசு எனக்கு வாங்கி கொடுத்த ஸ்தானம் என்னுடைய நீதிமான ஆக்குதல் மாறாது. அதை நினைச்சு சந்தோஷப்படலாம். நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறது மாறாது. சோதனை நேரத்துல கஷ்டங்கள் நேரத்துல கடவுள் எனக்கு மாறாத ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரேன்னு, மாறாத ஆசீர்வாதங்கள் மேல நம்முடைய நம்பிக்கைய வச்சாதான் நம்முடைய சந்தோஷமும் மாறாத சந்தோஷமா இருக்குமா. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கட்டும். ஜெபம் பண்றோம்.